IVM. வணக்கங்க, நான் உங்க கதை பாட்காஸ்ட் கவிதா பேசுறேன். இது IVM வழங்கும் கதை பாட்காஸ்டின் வெண்வேல் சென்னி, எபிசோட் நம்பர் 156. இந்த எபிசோடோட டைட்டில் சிறையில் மகேந்திர மோரியன். ஆவா இளவரசன் சென்னிக்கு பணிஞ்சு நான் புலிக்கு சேவை பண்றத பெருமையா நினைக்கிறேன்னு சொன்னதும் சென்னி சிரிச்சுக்கிட்டே, நான் மோரியரை அடிச்சு துவைச்சிட்டு இருக்கும் போதே நீ அவங்களுக்கு உதவ படைகளை அனுப்பல அப்படின்னதும் உன் நிலைமையை கெஸ் பண்ண அப்படின்னாரு. இந்த துறைமுகப்பட்டினம் இனி உங்களோடது இளவரசே, உங்க கட்டளையை நிறைவேற்ற நான் சித்தமா இருக்கேன் அப்படின்னா ஆவா இளவரசன். எனக்கு இந்த பட்டினத்து மேல ஒரு நாளும் ஆசை இருந்ததில்லை, ஆனா அப்படின்னு சென்னி சொல்ல வரும்போது, கட்டளை போடுங்க இளவரசே, பொன் பொருள்னு அத்தனையும் இனி உங்களோடது தான் அப்படின்னா அவன். இந்த பட்டினத்துக்கு நீயே அரசனா இருந்துடு, தெருவில் வியாபாரம் பண்றதுக்கு திரட்டி வச்சிருக்க பொன் எனக்கு தேவையில்லை, கொள்ளையடிக்கிறேன் பேர் வழின்னு இந்த பட்டினத்தை சூறையாட நான் விரும்பலை. மோரியருக்கு கப்பம் கட்ட வச்சிருக்கதும் பட்டினத்தோட கருவுல சேமிப்புல வச்சிருக்கிறதுல 2/3 மட்டும் நான் எடுத்துக்க போறேன் அப்படின்னாரு சென்னி. அப்போ சென்னைக்கு பக்கத்துல போன ஆவா இளவரசன் அவருக்கு மட்டும் கேக்குற மாதிரி, எப்படியும் பெரிய போர் நடக்க போகுது, மாசம் தவறாம நான் கப்ப கட்டினாலும் மோரியர்கள் பொக்கிஷத்துல இருக்கதையும் விடமாட்டாங்க, மோரியங்க எடுத்துக்க போறதான் நீங்க கேக்குறீங்க, இங்க என்ன கட்டுப்படுத்தி உட்கார வச்சிருந்த மோரியர் தொல்லை எனக்கு இனிமே இருக்காது, இந்த பட்டினம் எனக்கு போதும், இந்த பட்டினம் சேதாரம் ஆகாம இருந்தா இதை விடவும் 1000 மடங்கு செல்வத்தை என்னால சம்பாரிச்சுக்க முடியும்னு குதூகலத்தோட சொன்னான். மோரியரை வரட்ட என்ன பயன்படுத்திக்கிட்ட அப்படின்னாரு சென்னி. உங்களை நான் பயன்படுத்திக்கல, நீங்க தான் இந்த சேவகனுக்கு வாழ்க்கை கொடுத்துருக்கீங்க அப்படின்னு பணிஞ்சு சொன்னா ஆவா இளவரசன். பக்கத்துல நின்றுட்டு இருந்த மகேந்திரனும் சித்ராஞ்சகனையும் சுட்டி காட்டின சென்னி, இந்த வராக புத்திரங்க ரெண்டு பேரையும் பாதாள சிறையில அடைச்சு வைன்னு கட்டளை இட்டுட்டு நகர்ந்தாரு. கோழியூர் வேந்தேன்னு பணிவோட கூப்பிட்டான் ஆவா இளவரசன் சென்னி திரும்பி பார்த்தாரு. இவங்களை பாதாள சிறையில தான் அடைச்சு வைக்கணுமா, மாளிகையில சிறை வச்சிடவா அப்படின்னு கேட்டான். சென்னி ஏதோ சொல்ல வாயெடுத்தாரு, ஆனா அதுக்குள்ள குறுக்க வந்த அழுந்தூர் இளவரசி எழுனி, அதுல எங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை, அவங்கள மாளிகையில தங்க வையி, ஆனா நீ ஓ எதிர்காலத்தை பாதாள சிறையில கழிக்க வேண்டி வரும், பரவாயில்லையா அப்படின்னா. உடனே ஆவா இளவரசன் பக்கத்துல நின்றுட்டு இருந்த கோட்டை தலைவன் கிட்ட, கோழியூர் இளவரசரோட கட்டளையை உடனே நிறைவேற்றுன்னு கட்டளை போட்டவன் சென்னி எழுனி ரெண்டு பேரையும் மாளிகைக்கு கூட்டிட்டு போனான். மோரியங்களை உயிரோட எரிச்சுட்டு சென்னி கட்டளையிட்டதுமே மகேந்திர வளவன் கை காட்டினான். புகையை கக்கினபடி எரிஞ்சிட்டு இருந்த தீப்பந்தத்தை கையில வச்சிருந்த வீரன் அதை தலைக்கு மேல தூக்கி பிடிச்சு இடம் வளமா ஆட்டி யாருக்கோ தகவல் சொன்னான். கோட்டையை விட்டு போன மோரியங்க மிளைக்காட்டுக்கு இடையில இருந்த சாலை வழியா போயிட்டு இருந்தாங்க. அப்போ அவங்க யாருமே எதிர்பார்க்கல, அவங்களுக்கு முன்னால ரோட்ல மரமெல்லாம் வெட்டி சாக்கப்பட்டிருந்துச்சு. அந்த மரங்களுக்கு பின்னால நின்றுட்டு இருந்த தமிழக வில் வீரங்க விடாம அம்பெஞ்சாங்க. மோரியங்க அத்தனை பேரும் பின்வாங்க ஆரம்பிச்சாங்க. பல பேர் மிளைக்காட்டுக்குள்ள நுழைஞ்சாங்க. மிளைக்காட்டுக்குள்ள வளர்ந்திருந்த நச்சு செடி முள் பல பேரை குத்துச்சு. அடர்த்தியா வளர்ந்திருந்த புதர்கள்ல பல பேர் சிக்கிக்கிட்டாங்க. கையில வச்சிருந்த வாழ்நாள இருந்த புதரெல்லாம் வெட்டி போட்டுக்கிட்டே மோரிய வீரங்க முன்னேறி போனாங்க. அப்ப யாருமே எதிர்பார்க்கல, மிளைக்காட்டுக்குள்ள மறைச்சு வச்சிருந்த போரிங்க ஒன்னன்னா உயிர் பெற்றுச்சு. தரையில மறைச்சு வச்சிருந்த விசையை தொட்டதும் அடுத்த நிமிஷம் பன்றி பொறி ஸ்டார்ட் ஆகி அதோட நீளமான ஷார்ப்பான வாள் அவங்களை தாண்டி ரொம்ப வேகமா போச்சு. முன்னாடி வரிசையில போன 5 பேர் நகராம அப்படியே பார்த்துட்டு இருந்தாங்க, நின்றுட்டு இருந்தாங்க. அதிர்ச்சியில ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்கிட்டாங்க. பின்னாடி வரிசையில கிட்ட போனவங்கள ஒருத்தன், எதுக்கு அமைதியா நிக்கிறீங்க, முன்னாடி போங்கன்னு அவங்க தோளை பிடிச்சு சொன்னான். அவன் தொட்ட அடுத்த நிமிஷம் நின்றுட்டு இருந்தவனோட வயிற்று பகுதிக்கு மேல துண்டுபட்டு தனியா கீழே விழ அதிர்ச்சியில பின்வாங்கினான். அவன் முன் வரிசையில நின்றுட்டு இருந்தவங்க உடம்பும் அதே மாதிரி துண்டாக்கி கீழே விழுந்துச்சு. வெட்டுப்பட்ட உடம்புல இருந்து ரத்தம் பீச்சி அடிச்சுது. பொறி வச்சிருக்காங்க, பின்னாடி போங்க பின்னாடி போங்கன்னு மோரிய வீரன் எல்லாரையும் சொல்லி வாய மூடல. பஞ்சு பொறிக்கு அடுத்து ஸ்டார்ட் ஆயிருந்த பொறியில இருந்து பிண்டிப்பால குத்தூசிங்க பலது ஒரே நேரத்துல 100 கணக்குல விசிறி அடிக்கப்பட்டுச்சு. விஷம் தடவுன குத்தூசிங்க குத்துனதும் மோரியங்க வலியில துடிச்சாங்க. எல்லாரும் மிளைக்காட்டை விட்டு வெளியேற ட்ரை பண்ணாங்க. அப்ப அவங்க யாரும் எதிர்பார்க்கல, அவங்க தலைக்கு மேல மிளைக்காடு பத்தி எரிய ஆரம்பிச்சு. மோரியங்க மிளைக்காட்டை விட்டு வெளியேறி கோட்டையை பார்த்து போனாங்க. ஒரே நேரத்துல கோட்டை சுவர் மேல நின்றுட்டு இருந்த வீரங்களும் மிளைக்காட்டுக்கு பின்னாடி பக்கத்துல நின்றுட்டு இருந்த வீரங்களும் எரியம்புகளை மிளைக்காடுகளை பார்த்து எரிய ஆரம்பிச்சாங்க. மிளைக்காடுகள் ஈஸியா தீப்பிடிக்கிறது மாதிரி மரம் புதர்னால அமைஞ்சிருந்ததால எரியம்புங்க விழுந்த அடுத்த நிமிஷம் தீப்பிடிச்சு எரிய ஆரம்பிச்சுது. தீ பரவ பரவ மோரியங்க அகழிய பார்த்து பின்வாங்க ஆரம்பிச்சாங்க. மிளைக்காடுகளை பார்த்து ஓடி வந்தவங்க மேல அம்புங்க சராமாரியா பாஞ்சுது. அதையும் தாண்டி ஓடி வந்து அகழிய தாண்ட நினைச்ச சில பேர் அகழியில காலை வச்சாங்க. காலை உள்ள வச்ச அடுத்த நிமிஷம் இருந்த மீன் எல்லாம் அவங்க காலை கவிச்சு உள்ள விட்ட காலை வெளியில எடுத்து பார்த்தா வெறும் எலும்பு தான் இருந்தது. சதையெல்லாம் மீன்கள் வாயிலையும் வயிற்றுலையும் இருந்துச்சு. அகழிக்குள்ள விழுந்தவங்களை முதலிங்க சாப்பிட்டுடுச்சு. பின்னாடி பக்கம் அகழி இருந்தது. இன்னும் மதில் மேல இருந்த வீரங்க தாக்குதலும் இருந்துச்சு. முன்னாடி பக்கம் வில் வீரங்க தாக்கினாங்க. இவங்களுக்கு இடையில மாட்டிக்கிட்ட மோரியங்க தவிச்சாங்க. கடகடன்னு பரவின இந்த தீ முழுசும் மிளைக்காடு முழுசும் பத்தி எரிய ஆரம்பிச்சது. கோட்டை கதவுகளை பார்த்து போறது ஆபத்து, நெருப்பை தாண்டி முன்னாடி போங்க அப்படின்னு கட்டளையிட்டான் மோரிய தலை. சொன்னவன் வேகமா நெருப்புக்குள்ள ஊடுருவி போனான். ஆனா அவன் எதிர்பார்த்ததை விடவும் தீ கொழுந்து விட்டு எரிய ஆரம்பிச்சது. அதனால அவன் உடம்பு தீ பிடிச்சது. எதுக்கு தாக்குறாங்கன்னு தெரியாமையே செத்துட்டு இருந்த மோரியர்களோட சாவு ஓலம் ரொம்ப நேரம் அங்க கேட்டுக்கிட்டே இருந்தது. இத பாதாள சிறையில அடைப்பட்டு கிடந்த மகேந்திரனும் சித்ராஞ்சகனும் கேட்டு துடுதுடிச்சு போனாங்க. ரெண்டு பேரும் ரொம்ப வருத்தப்பட்டாங்க. தங்களோட அதீத அலட்சியத்தனம் பொண்ணுன்னு நினைச்சு ஜாக்கிரதையா இல்லாம வாழை சுத்துனதுனால வெட்டுப்பட்ட கட்ட வரல நினைச்சு நொந்து போயிருந்தான் மகேந்திரன். இனி உயிர் இருந்து போனோம்னா அப்படின்னு ஆகி போன தன்னோட நிலைமையை நினைச்சு நினைச்சு வருத்தப்பட்டான் அவன். ஒரே நாள்ல தன்னோட விதி மாறி போனதை நினைச்சு கண்ணீர் ஊட்டான். எழினி பித்துண்டால கோட்டை காவலனோட பொக்கிஷத்துல ரொப்பி வச்சிருந்த பொன் பொருள், வைரம், வைடூரியம், மரகதக்கல், பவளம், முத்து, பச்சைக்கல் மாதிரி விலை மதிக்க முடியாத சொத்து எல்லாத்தையும் பேழைகள் அதாவது பெட்டியில போட்டு குதிரைங்க மேல ஏத்திட்டு இருந்த வீரங்களை பார்வையிட்டு இருந்தான். மகேந்திர வளவனும் பிடர்த்தலையனும் கோட்டையை காவல் காத்துட்டு இருந்தாங்க. ஆவா இளவரசன் அவங்களுக்கு உதவி பண்ணிட்டு இருந்தான். பித்துண்டாள மக்கள் நிம்மதி பெருமூச்சு விட்டுட்டு இருந்தாங்க. கோட்டை மேல பறந்துட்டு இருந்த மோரிய கொடியை கீழே இறக்கிட்டு புலிக்கொடிய பறக்க விட்டாங்க. பாதாள சிறை முழுசும் இருட்டா இருந்தது. பக்கத்துல கரும்பண்ணி நதி பாஞ்சிட்டு இருந்ததால சிறையோட செவர்ல தண்ணி கசிஞ்சிட்டு இருந்தது. காத்து வசதி அறவே இல்லாததால அந்த ரூம்ல புழுக்கத்துல உட்காந்துருந்தாங்க மகேந்திரனும் சித்ராஞ்சகனும். ரொம்ப நேரம் அமைதியா உட்காந்துருந்த மகேந்திரன் சித்ராஞ்சகரை பார்த்து, இந்த நாள் இவ்வளவு மோசமான நாளா இருக்கும்னு நான் எதிர்பார்க்கல. நதியை தாண்டி வந்தவன் என் எதிர்காலத்தையே சீரழிச்சுட்டான். நம்ம வீரங்க ஒருத்தரை கூட அவன் உயிரோட விடல. அத்தனை பேரையும் கொன்னுட்டான். மிச்சம் இருந்தவங்களை உயிரோட எரிச்சிட்டான். சோழ இளவரசனை நாம குறைச்ச மதிப்பு போட்டுட்டோம். பல நூற்றாண்டு காலமா நதியை தாண்டாதவங்க ஒரு ராத்திரியிலேயே தாண்டி வர போறாங்கன்னு கவனக்குறைவா இருந்துட்டோம். ஸ்வர்ணபுரியிலையோ அவந்தியிலையோ இல்ல தட்சசீலத்திலயோ உட்காந்து அரசனா உட்காந்து ஆட்சி பண்ண வேண்டியவன் இப்ப மொடமாகி தகுதி இழந்து உட்காந்துருக்கேன். இனி நான் எதுக்கும் உரிமை கோரவே முடியாதுன்னு சொல்லி கண்ணீர் ஊட்டான் அவன். இளவரசே வருத்தப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு சித்ராஞ்சகர். இனி என்னை இளவரசேன்னு கூப்பிடாதீங்க, அதுக்கு எனக்கு தகுதி இல்லை. உடல் ஊனமான ஒருத்தனை யாரும் இளவரசனா ஒத்துக்க மாட்டாங்க அப்படின்னா அவன். நம்பிக்கையை உற்றாதீங்க இளவரசே, வரல் போனாலும் எங்க எல்லாருக்கும் நீங்க தான் இளவரசர். போர்ல கை காலை இழந்தாலும் சிறப்பு ஆட்சி பண்ண பல பேர் கதைகளை நான் கேட்டிருக்கேன். சென்னை உங்களையும் செல்யூகஸ் மாதிரியோ விருகோதரன் மாதிரியோ கொல்லாம விட்டுருக்கானே, அதை நினைச்சு சந்தோஷப்படணும். வரல் தானே போச்சு, அதை விடுங்க, எப்படி இங்க இருந்து தப்பிக்கிறதுங்கிற வழிய பார்ப்போம் அப்படின்னு அந்த அறையை சுத்தி முத்தி பார்த்தாரு. இன்னைக்கு நான் கோழை ஆயிட்டேன். என் தலைமையில என் கூட வந்த வீரர்களோட சாவுக்கு நான் காரணமாயிட்டேன். எப்போ எல்லா சாவுக்கும் நான் காரணமானேனோ அப்பவே தலைவன்கிற தகுதியை இழந்துட்டேன் அப்படின்னா மகேந்திரன். இளவரசே நம்பிக்கையை இழந்துடாதீங்க அப்படின்னாரு சித்ராஞ்சகர். என் உயிரை காப்பாத்தணுங்கிறதுக்காக நீங்க மோரியர்களை கோட்டையை விட்டு வெளியேற்றும் போது அமைதியா குதிரையில உட்காந்துருந்தேன் இல்லையா, சாவு பயம் என்னை சுயநலமாக்கிடுச்சு. பித்துண்டாவோட கதவை திறந்து சென்னி உள்ள நுழைஞ்சப்போ ரெண்டு பேர்ல ஒருத்தர் குரல் கொடுத்திருந்தாலே போதும், பெரிய சண்டை போட்டு சென்னிய போட்டு தாக்கிருக்கலாம். தோக்கடிக்க முடியாட்டாலும் வீர மரணத்தையாவது தழுவிருக்கலாம். ஆனா அரசு சேவையில நீ பொய் சொன்ன உயிர் பயத்துல நான் கோழையாகி போனேன். நம்ம வீரங்களோட சாவுக்கு நாமே காரணமாயிட்டோம்னு சொல்லி சொல்லி வருத்தப்பட்டான் மகேந்திரன். இளவரசே, தேவையில்லாததை பத்தி பேசி மனசை தளர விட வேணாம். இங்க இருந்து நாம தப்பிக்கணும் அப்படின்னாரு சித்ரஞ்சகர். நம்ம படை வீரங்க எல்லாரையும் இழந்துட்டு நாம மட்டும் உயிரோடு திரும்பி போனா நம்மள அங்க இருக்கவங்க என்ன சொல்லுவாங்க? உயிர் பிச்சை வாங்கிட்டு திரும்பி வந்திருக்கான் மகேந்திரன்னு சொல்லி எள்ளி நகையாடுவாங்க. அதுலயும் அந்த அழுந்தூர் இளவரசி சொன்னதை கேட்டப்புறமும் என் உயிர் இன்னும் போகாம இருக்குதுன்னு எனக்கு அவமானமா இருக்கு. என் கூட சண்டை போடுறது கேவலம்னு அவ சொல்ற அளவுக்கு நான் தரம் தாழ்ந்து போயிட்டேன். விருகோதரனுக்கு பதிலா நான் போய் சென்னியை எதிர்த்திருக்கணும், தப்பு பண்ணிட்டேன். அதுக்குள்ள அவமானம் எனக்கு வந்துருச்சுன்னு சொல்லி இன்னும் கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தான் மகேந்திரன். இதுல அழுந்தூர்னு பேரை கேட்டதும் சித்ரஞ்சகருக்கு கோபம் தலைக்கேறுச்சு. அழுந்தூர் வேளை திதியினால கொல்லப்பட்ட அவர் அண்ணன் தம்பிகளை நினைச்சு அவர் ரத்தம் கொதிச்சுது. அவர் நாக்கு தழுதழுத்துச்சு, கண்ணு செவந்துச்சு. அதே கோபத்தோட இளவரசே, சென்னி ரெண்டு பேரை தான் கொண்டு இருக்கான், ஆனா அந்த திதியை குலத்தையும் நாசம் பண்ணியிருக்கான். அதுவும் ஒரே போர்ல எல்லாரையும் கொண்டு வீழ்த்தி என் குலத்தையே இல்லாம பண்ணிட்டான். எல்லாத்துக்கும் நிச்சயம் நாம ஒரு நாள் பழி தீப்போம், அது வரைக்கும் காத்துட்டு இருப்போம் அப்படின்னாரு. மகேந்திரன் சிரிச்சுக்கிட்டே இந்த பாதாள சரியில்லையா அப்படின்னு விரக்தியோட கேட்டான். விருகோதரனோட உடம்போட சித்திரசேனை நேரம் இந்திரசேனை தேவிய பார்த்து போயிருப்பான், நம்மளை மீட்க படை கண்டிப்பா இங்க வரும், அது வரைக்கும் பொறுத்திருப்போம்னு ஆறுதல் சொன்னாரு சித்ரஞ்சகர். அது வரைக்கும் காத்து பொட்டு கூட வராத இந்த நாத்தமடிக்கிற ரூம்ல உயிரோட இருந்தா பின்னாடி யோசிக்கலான்னு நம்பிக்கை இல்லாம சொன்னவன் தூண் ஒண்ணு மேல சாஞ்சான். அப்போ அவங்க ரூமை பார்த்து தீப்பந்தம் ஒண்ணு மெதுவா தயங்கி தயங்கி வந்துட்டு இருந்தது. தீப்பந்த வெளிச்சம் கிட்ட வர்றதை பார்த்ததும் அவங்க ஒன்றும் பேசாம அமைதி ஆயிட்டாங்க. இன்னும் அவங்க கிட்ட வந்த வெளிச்சம் ரொம்ப பக்கத்துல வந்து நின்றுச்சு. அங்க கொஞ்ச நேரம் கழிச்சு தீப்பந்த வெளிச்சத்துல இருந்து ஆவா இளவரசன் வெளியில வந்தான். என்னை மன்னிச்சிடுங்கன்னு சொல்லிட்டு கதவை திறந்து விட்டான். மகேந்திரனும் சித்ரஞ்சகனும் ஒருத்தரை ஒருத்தர் ஷாக்கா பார்த்துக்கிட்டாங்க. ஆவா இளவரசன் உதவியை அவங்க எதிர்பார்க்கல. இளவரசரை சிறையில் அடைச்சு வைக்க உத்தரவு போட்டதுக்கு என்னை மன்னிச்சிடுங்க. நான் மட்டும் சிறையில் போட உத்தரவு போடலைன்னா சென்னி உங்களையும் கொண்டு இருப்பான். பேரசுராமன் பித்ருண்டாவோட பொக்கிஷத்தில் சேர்த்து வச்சிருந்த சொத்தெல்லாம் கொள்ளையடிச்சிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப செலவில் நான் வர வச்ச எவனை கண்ணிகளையும் அவன் பிடிச்சிட்டான்னு குறை சொன்னான் ஆவா இளவரசன். அப்போ சித்ரஞ்சகர் எங்களை இப்போ தப்பிக்க வைக்கிறியே, சென்னி பார்த்துட்டா என்ன பண்ணுவ அப்படின்னு கேட்டார். என் செலவுல பராமரிச்சுட்டு இருந்த மோரிய வீரங்களை என்னால பாத்துக்க முடியல, ஆனா மோரிய இளவரசரையும் படைத்தலைவரையும் காப்பாத்த முடிஞ்சதுங்கிற மன நிம்மதியில நான் சாவேன் அப்படின்னா இளவரசர். ஆவா இளவரசனோட தோல்ல கைய வச்ச மகேந்திரன், உன்ன மாதிரி உண்மையான விசுவாசிகளோட உதவியாலதான் மோரிய பேரரசு இன்னைக்கு உலகத்திலேயே மாபெரும் பேரரசா விளங்குது. நீ செஞ்ச இந்த உதவிக்கான பரிசு உனக்கு கண்டிப்பா கிடைக்கும். சென்னியை பத்தின கவலை உங்களுக்கு வேணாம். அவன் நாலு எவன கண்டிகளோட நேரம் படுக்கையில புரண்டுட்டு இருப்பான். அவன் மயக்கம் தெளியறதுக்குள்ள ரெண்டு பேரும் தப்பிச்சு போயிடுங்க அப்படின்னு சொன்னவன் ரெண்டு பேரையும் கூட்டிட்டு ஒரு சின்ன சந்து வழியா பல திருப்பங்களோட கொஞ்சம் தூரம் ரெண்டு பேரையும் கூட்டிட்டு போனான். ஒரு சின்ன சந்தோட கடை கோடியில பித்துண்டாவோட கோட்டை தலைவன் நின்றுட்டு இருந்தான். சரி மாமே, என்ன உன் கதை? உன்னை அப்பவே சந்தேகப்பட்டோம். நீ ஆனா என்ன பண்ணாலும் சென்னிக்கிட்ட மாட்ட போற, மாட்டி சாவடி படப்போற. என்னென்ன சொல்றது சரிதானே? என்ன நடக்குதுன்னு அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.
இந்த பாட்காஸ்ட் ஸ்ரீ வெற்றிவேலின் வெண்வேல் சென்னி வரலாற்று புதினங்களை அடிப்படையாக கொண்டது. அதை தழுவி கவிதா ஜீவாவால் ஒளிப்பதிவாய் மறு உருவாக்கம் செய்யப்பெற்றதே வெண்வேல் சென்னி தமிழ் பாட்காஸ்ட்.
இது போல இன்னும் பல சுவாரஸ்யமான பாட்காஸ்ட்களை கேட்க ivmpodcast.com அப்படிங்கிற இணையதளத்துக்கு வாங்க, இல்ல ஐவிஎம் பாட்காஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. இந்த கதையை பத்தின உங்களோட கமெண்ட்ஸை கவிதாஸ் கதை பாட்காஸ்ட் அப்படிங்கிற யூடியூப் சேனல்லையும், நீங்க விரும்புற மற்ற எல்லா மேஜர் ஆடியோ பிளாட்ஃபார்ம்லையும் பின்னூட்டத்தில் பதிவிடலாம். அண்ட் மறக்காம வெண்வேல் சென்னி தமிழ் பாட்காஸ்ட்டை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க. நன்றி.